அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இதுவரை ஆன்மானுபவம் பெறுவதற்கு முதல்ல பரபாவனையை உண்டு பண்ணிக்கணும்னு சொல்றார். அப்புறமா அந்த பாவனைய நீக்கி தாம் அந்த தூய அறிவாகவேயே இருக்கிறோங்க கூடியதில்ல, உறுதியோட நிச்சய புத்தியோடவேயே நாம இருந்து பழக பழக நாம் அந்த பர சொரூபமாகவேயே ஆக முடியுங்கிறத சொல்லிட்டு வந்தார். அது எல்லாமே காட்டி கொடுத்து அதுலவேயே திடமாக இருப்பதற்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் காட்டி கொடுத்தார். இனி அடுத்தது ஞானத்தினுடைய உயர்ந்த நிலைகள். ஏன்னா நாம அதுவாக மாறியாயிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ள விஷயங்களை இதுல பேசுறார். 61வது பாடல். சொல்லும் மலினவாதனையும் மனதின் தர்மம், சுத்த பரவாதனையும் மனதின் தர்மம், அலையும் ஒரு வாதனையும் பரத்திற்கில்லை, ஆதலினாலம் மயமாய் நிஷ்டை சார்ந்து மலினமென சுத்தமென மதிக்கப்பட்ட மனதுடைய வாதனைகள் ஒன்றுமின்றி சலனமிலா சிலை போலும் காட்டம் போலும் சற்றேனும் சலியாமல் சுகித்திருப்பாய். இல்லாத இந்த உலகத்திற்கு வேத சாஸ்திர புராணங்கள் எல்லாம் அநேக தர்ம அதர்மங்களை எல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கு. இல்லாத வாழ்க்கையினுடைய நிமித்தம் இருப்பதாக பாவனை பண்ணிக்கொண்டு நமக்கு நாமே இதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம். இது எல்லாம் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லி 4 யுகத்துக்கும் உண்டுன்னு நம்பி இந்த 4 யுகங்களும் இருக்குங்கிறதையும் நம்பி எல்லா விஷயங்களுக்கும் அந்தந்த காலத்துல இந்தந்த தர்மங்கள் இருந்தது, இந்தந்த தர்மங்களோடு வாழ்ந்தார்கள் எப்படின்னு எல்லாமே நமக்கு நாமே கற்பனை பண்ணி நாமே எல்லாத்தையுமே பேசி வச்சுருக்கிறோம். அதோட நம்ம விடல, இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்ல சொன்ன மாதிரி தெய்வ தெய்வங்கள் இருக்கிறது, அவர்களுக்குன்னு உண்டான உலகங்கள் தனித்தனியாக இருக்கிறது, அவைகளை அடையக்கூடிய வழிகள் மார்க்கங்களை பத்தி எல்லாமே பேசப்படுகிறது, அந்த மார்க்கத்திற்கு உரிய புண்ணிய பாப தர்மங்கள்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறத எல்லாமே கேட்டு இதை எல்லாமே உண்மைன்னு நம்பி நாம இருந்திருக்கிறோம். இந்த உலக தர்மத்தையும் அதர்மத்தையும் தெய்வீக தர்மத்தையும் அதர்மத்தையும் இந்த மாயாமனம் இல்லைன்னா அங்கே அனுபவிப்பதற்கு ஏதுமே இல்லை. அப்போ நாம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, லௌகீகமா நாம இருந்த காலங்கள்ல இந்த தர்ம அதர்மங்களை எல்லாம் லௌகீகமான இருக்கக்கூடிய நாம அந்த மனநிலையில இதை எல்லாமே அனுபவிச்சு பார்த்தாச்சு. ஆனா இப்போ அந்த மனதை மகத்தாக்கக்கூடிய முயற்சியில நாம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். உயர்ந்த அறிவு நிலையில பொருந்துறதுக்கு உண்டான முயற்சிகள்ல நாம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனதை அந்த தர்ம அதர்ம விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இதையெல்லாம் தெய்வீக தர்மத்தோடு முதல்ல பிணைக்கணும். இந்த அனுபவ முதிர்ச்சியினால நாம என்ன பண்ணணும்னா, இந்த தெய்வீக அதர்ம தர்ம கர்மங்களை எல்லாம் பரத்தோடு பிணைத்து இதை எல்லாம் இல்லாமல் பண்ணிடணும். முதல்ல நம்மளுடைய ஆசைகள் அந்த நிமித்தம், அடுத்தது என்ன சொல்றாருன்னா தெய்வீக தர்மத்தோடு பிணைக்கணும்னு சொல்றார். முதல்ல தெய்வீக தர்மங்களோடனாக்க இதெல்லாம் இறைவனை அடைவதற்காக வேண்டிங்கிற மாதிரி, அப்ப அனுபவம் முதிர்ச்சி ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுறது, இந்த தெய்வம் எனக்கு வேறாக இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுறது. அப்ப நான் எப்படி இருக்கிறேன், அந்த பரஸ்வரூபமாகவேயே இருக்கிறேன்னும் போது அந்த தெய்வமும் பர வடிவாகவேயே இருக்கிறது. பரஸ்வரூபமாக இருக்கக்கூடியதோடு நாம அந்த விஷயங்களையும் நாம பிணைத்து அதை எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடணும். இல்லாம பண்ணிடணும்னா அதுக்கு நாம ரூப பேதங்கள் கொடுத்து இதுக்கு இதுதான் இது இப்படி அப்படிங்கக்கூடிய நியமனங்கள் எல்லாத்தையுமேயே விட்டுடணுங்கிற. இந்த லௌகீக தர்மத்திற்கும் சரி தெய்வீக தர்மத்திற்கும் சரி இந்த இரண்டுக்குமே இந்த மனம்தான் காரணமாக இருக்கிறதுனால மனதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தர்மங்களை எல்லிருந்து விட்டு பழகணும், விடுபட்டு பழகணும். அது எப்படி முடியும்னா ஆன்மவியல் பாடங்களை கற்று அதுல ஸ்ரத்தையோட இருந்து அதுல சொல்லப்பட்ட அந்த குருநாதரனுடைய உபதேசங்கள் இந்த மாதிரியான விஷய சத் விஷயங்களை எல்லாம் சிந்தனை பண்ணி அதுல கூறி இருக்கக்கூடிய நடைமுறைப்படி நாம அதுல வாழ்ந்து அந்த தர்மத்துல நாம கடைபிடிக்கணும். அதாவது தர்மத்தை கடைபிடிக்கிறது இல்லை, அந்த தர்மத்திலிருந்து விலகி நிற்கிறதுக்கு நாம பழகணும். லௌகீக கர்மம்ங்கிறது அசுத்த மாயையோட இருக்கிறது, தெய்வீக தர்மம்ங்கிறது சுத்த மாயையாக இருக்கிறது. அதாவது கலப்படமானது தூய தெளிவானதுன்னு வச்சுக்குவோம். இங்க கலப்படமானதை விட்டுட்டு நான் தெளிவானதானே பிடிச்சுட்டு இருக்கிறேன், இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தானேன்னா அந்த நல்ல விஷயங்களும் நமக்கு ஒரு பந்தத்துக்கு ஹேதுவாயிடும். அதனால அது எல்லாத்தையுமே விடணுங்கிறார். தர்மம்னு எடுத்துட்டோம்னா அதுவும் ஒரு பந்தம், அதனால தர்மத்தையும் விடணும். அப்போ பரத்துக்கு இங்கே தர்மம்ங்கிறதே கிடையாது, ஏன்னா அதுவேதான் எல்லாம மாட்டி இருக்குங்கும் போது அதுக்கு என்ன தர்மத்தை நியமிக்க முடியும். அதனால நாம அங்கு சென்று அடையும் பொழுது ஒரு உப்பு கட்டி சமுத்திரத்துல எப்படி கரைந்து விடுகிறதோ நிராமயம் ஆகி விடுகிறதோ அதுபோல நாமும் அங்கே கரைந்து விட போகிறோம். இந்த சாதனை நிலையில வாதனைகள் வேதனைகள், அதாவது சொல்லால தர்க்கம் பண்றது, செயல்னால எதையாவது ஒண்ணு செஞ்சு அதனால துக்கத்தை வருத்திக்கிறதுங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே மறந்து நம்மளுடைய சாதனையில நாம எப்படி இருக்கிறோம்னா ஒரு அசைவில்லாத ஒரு கருங்கல்லை போல திட மனதோடு, பட்ட மரம் போல, ஏன்னா அங்க துளிர் விடுவதற்கு மனம் அங்கே இல்லைங்கிறதுனால ஆசை விருத்திகள் எல்லாமே அடங்கப்பட்டு சற்றேனும் அந்த விஷயங்கள்ல ஆத்ம சிந்தனையில இருந்து சலிக்காமல் சுதந்திரமாய் ஆனந்தமாய் சுப சுகஸ்வரூபமாய் நாம அந்த பரஸ்வரூபத்தவையே அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு வினாடியும் அந்த பரஸ்வரூபத்தவையே நாம அனுபவிக்க முடியும். ஏன்னா இங்கே மனது விகாரங்களை கொண்டு இருக்கிறது, இங்கே விகாரங்களுக்கு இடமே இல்லைங்கிறதுனால அது கருங்கல்லை போல இருக்கிறது, திட வைராகியத்தோட இருக்கிறது. அதுலவையே வைராகியம் நின்று நிலச்செடுத்துன்னு உண்டுமானால் அங்கே வெளியில உள்ள நடக்கக்கூடிய எந்த விவகாரங்களுக்கும் இங்க ரியாக்ஷன் வராது, எந்த ரியாக்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வராது. அப்படி வந்தெடுத்துன்னு உண்டுமானா நாம நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு நாம ரியாக்ட் பண்ணிட்டோம்னு உண்டுமானா நாம கீழே வந்துட்டோம்னு அர்த்தம். அதே மாதிரி மனசுல இங்கே வேற ஆசைங்க கூடிய தளிர் துளிர் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால அந்த மரம் ஆசை என்னும் மரம் பட்டு போனதாட்டு இருக்கிறதுனால இந்த மனம் தன்னுடைய யதார்த்தத்திலவையே அடங்கி விடுகிறதுனால அந்த யதார்த்த ஸ்வரூபத்திலவையே ஆனந்தமாய் சுதந்திரமாய் நாம இருக்க முடியுங்கிற. அடுத்த பாடல்ல அந்நியமே தோன்றாத அகண்டாக்கார அறிவு தன்னை அடைந்தவனே முக்தனாவான், இந்த வித அகண்ட பரஞானமுற்றோன் இவ்வுலகில் எவ்விடத்தும் அறியவனாவான், அவன் சொல்ல ஒன்னா பல கோடி ஜீவருக்குள் உரமான ஞானமுள்ளோன் ஒருவன் தானே. அன்னவனை தரிசித்த மாத்திரத்தில் அறமேலாம் அகமெல்லாம் அழியுமன்றோ. இப்படியான இந்த ஞான அம்சத்தை பெற்ற ஒரு பக்குவ ஆன்மா தனக்கு அந்நியமாக இந்த இகபர லோகம் ஒண்ணுமே இல்லைன்னு அதை வேண்டாத நிலையில இருக்கக்கூடியவன் தன்னை அகண்டாக்கார அறிவு சுரூபமாகவேயே அந்த அறிவு சுரூபமாகவேயே இருந்து கொண்டு எந்த வினாடியும் ஆனந்தமாகவேயே இருக்கிறான். அவனை முக்தி நிலை பெற்றவன்னு சொல்றதை விட அவன் முக்தனாகவேயே இருக்கிறான். முக்தி நிலை பெற்ற ஆயிற்றுன்னு சொல்ல முடியாது, அவன் அப்படியேதான் இருக்கிறான், முக்தனாகவேயே தான் இருக்கிறான். இப்படி அகண்டாக்கார பரஞானம் உடைந்தவன் மூன்று உலகங்களிலுமே பார்ப்பதற்கு அறியவனாக ஆகிறான். மூன்று உலகங்கள்னா பூலோகம், பித்ருலோகம், சொர்க்கலோகம் கூடிய உலகங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒருவன் கோடான கோடி ஜீவர்களுக்கு ஆதாரமாகவும் ஆதரவாகவும் இருக்கிறான், அனுபவசாலியாக இருக்கிறான், எவருக்கும் எந்த தீங்கு செய்யாமல் இருக்கிறான். அவர்களுக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு இதமான இன்பத்தை கொடுப்பவனாக இருக்கிறான். மேலும் அனைவருக்கும் தான் அனுபவித்த அந்த பிரம்மானந்தத்தையே தருபவனாகவே அமைகிறான். அந்த மகானை சாமானியர்களால காணவே முடியாது. பல கோடி ஜென்ம புண்ணியத்தினாலவும் உண்மையான தர்மத்தினால மட்டுமேதான் அந்த புண்ணிய பலன்கள்னால நாம் அதை தரிசிக்க முடியும். அப்படி தரிசித்த மாத்திரத்திலவேயே அந்த தரிசனத்தை தரிசித்த மாத்திரத்திலேயே அதை தரிசித்த அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு அந்த தர்மம் மேலோங்கி நிற்கும். அவரை மாதிரியே இவர்களும் ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு அவரோடவேயே அந்த சங்கத்தை வைத்திருக்கிறதுனால அவரை தரிசித்த மாத்திரத்திலவேயே இவர்களுக்கு நான்கு கூடி அகங்காரம் மறைந்து அந்த மானாபிமானம் எல்லாமே மறைந்து தானும் அவரை போல ஒரு உயர்ந்த கதிக்கு அவருடைய தரிசனம் மாத்திரமே இந்த நிலைக்கு வழிகோலிடும். அப்போ தரிசிக்கிறவனும் பக்குவியாக இருக்கணுங்கிறது தான். அப்போ இங்க அந்த ஒரு தரிசனம்ங்கிறது எதை சொல்றதுன்னா பார்க்கறதுன்னு இல்லை, அந்த ஒரு ஞானியை அது ஒரு ஞானிங்க கூடிய பாவனையில நாம அதை பார்க்கும் பொழுது, அவர் சாமானியர்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்காது, இந்த மாற்றங்கள் நமக்குள்ள நடக்காது. எப்போ அந்த மாற்றம் நடக்கும்னா அவரே பரஸ்வரூபமாக இறங்கி வந்து நமக்காக வேண்டியே இந்த ஒரு அவதாரத்தை எடுத்து இந்த ரூபத்துல இருந்து நமக்காக அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்கிறாருங்கிறதை யார் புரிந்து உணர்ந்து அந்த தரிசி அந்த தீர்க்க தரிசியை யார் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமேதான் இந்த மானாபிமானம் எல்லாம் நீங்கிவிடும், அகங்காரம் எல்லாமே நீங்கிவிடும், அவர்களும் அவரை போல உண்டான அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த தரிசனமே அவர்களை கொண்டு போய் விட்டுடும். திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே தேவ பூஜை, திடஞானி தரிசனமே ஜபதபங்கள், திடஞானி தரிசனமே செய்யும் அறங்கள், திடஞானி தரிசனமே சிவத்தை காணல், திடஞானி தரிசனமே சிவத்தின் சேவை, திடஞானி தரிசனமே மேவுதற்கு திரிவிதமாம் உலகத்தும் அரிதாம் யாருக்கும். இப்படி ஒரு சத்திய சொரூபமான அந்த தீர்க்க தரிசியினுடைய தரிசனம் கிடைச்சிடுத்துன்னு உண்டுமானால் நாம புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், அப்புறமா இவைகள், இந்த தேவதைகளை நாம பூஜை பண்ணக்கூடிய தேவ பூஜைகள், இதுல எல்லாம் சென்று அடையக்கூடிய பயன்களை எல்லாம் அடைந்திட முடியும். அப்போ தேவ தேவதைகளினுடைய பூஜைகளும் ஜபதப மந்திர தயந்திர தந்திரங்களின் இவர்களினுடைய எல்லா பயன்களும் கோடான கோடி யாகங்கள் செய்த பலன்கள் அரிய பெரிய தர்மங்கள் சுத்த சிவத்தை காணக்கூடிய ஒரு பேரருள் அந்த சிவத்திற்கு செய்யக்கூடிய மகத்தான சேவை இது எல்லாமே அந்த தரிசன மாத்திரத்திலவையே சித்தியாகும். ஏன்னா அவருடைய பாத கமலங்களில் அத்தனை ஜீவநதிகளும் அவருடைய பாத கமலங்களில் தான் தழுவிண்டு போயிண்டே இருக்கு. அவருக்கு அந்நியமாட்டு அங்கே ஒன்றுமே இல்லைங்கும் பொழுது அவரே பரஸ்வரூபமாக இருக்கிறார். எப்படி கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டி கொடுத்தாரோ இங்கே அவரேதான் விராட் ரூபமாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு உண்மையான ஞானியினுடைய தரிசனம் பெறுவதற்கு மூவுலகத்திலும் யாருக்கும் கிடைப்பதற்கு மிகப்பெரிய அரிது. அதனால அந்த உத்தம ஞானிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது நாம தான் அடையாளம் கண்டுக்கணும். அவருடைய ஞானத்தினால நாம இதை அறிந்து கொண்டு அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அதே பாதையிலவையே பயணிச்சுண்டு வந்து அவர்களை அந்த ஒரு நிலையில பார்க்கறதுக்கே நாம பக்குவிகளாக இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான தீர்க்க தரிசனம் நமக்கு கிடைக்குங்கிறத சொல்றார். வரமான ஞானிக்கு மகிழ்வினோடு வளமான போஜனமே அளிப்பதாலும் ஸ்திரமான ஞானிக்கு தேவையான திரவியமே சிரத்தையோடு கொடுப்பதாலும் பரமான ஞானிக்கு பக்தியோடு பலவிதமாம் பணிவிடைகள் செய்வதாலும் அரிதான மோட்ச சுகம் எளிதேயாக அடைந்திடலாம் அணுகும் இதில் ஐயமில்லை. பரஸ்வரூபமாகவேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு தீர்க்க தரிசிக்கு உள்ளன்போடு நம்ம அன்னபானாதிகள் எல்லாம் நாம கொடுக்கறதுனாலவும் அந்த ஞானியின் தூல போஜனைக்கு தேவையான பொருள்களை கொடுப்பதாலும் அந்த ஞானிக்கு உகந்ததான பல பணிகளை நாம் செய்து கொடுக்கறதுனாலவும் மிக மிக அரிதான பிறவியற்ற இந்த மோட்ச நிலை தாமாகவேயே சித்திக்குங்கிறார். இதுல விஷயம் என்னதுன்னா அந்த ஞானி இது எதுவுமே எதிர்பார்த்து இருக்கிறது இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அதுக்குள்ள சூக்ஷமமா இருக்கு. ஞானிகள் இதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள். அந்த பரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞானிகள் இதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் தன்னை ஞானின்னு சொல்லி கூட அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது இல்லை. அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அங்கு இல்லை. நான் ஞானிங்கிறத சொல்றதுனால என்ன ஆயிட போறது, என்ன அவசியம் இருக்கு இல்லையா? அதனால அவர்களுக்கு எல்லாமே பரபாவனையில இருக்கும் பொழுது தனக்கு தானே பணிவிடைகளை செய்துண்டு தனக்கு தானாகவேயே எல்லாமே பண்ணிண்டு தனக்கு தானாகவேயே கூட்டத்தை சேர்த்துக்கிறது இது எல்லாமே என்னுடைய சிஷ்ய கூட்டங்கள் அப்படின்னு சொல்றதுல அவருக்கு விருப்பம் இருக்காது. அப்போ ஆனாலும் நாம இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறது என்னாகிறது, அவருக்கு மனம் குளிர்கிறதுன்னு நாம நினைப்போம். ஆனா உண்மையான சேவைங்கிறது வந்து இதுல என்னதுன்னா குருவினுடைய தீர்க்க தரிசியினுடைய வாக்கின்படி நாம வாழ்ந்து காட்டி அவருடைய நிலையில போகிறது தான். அப்ப இங்க அவருக்கு வேறாட்டு இங்க ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அவர் எப்படி தனக்கு ஒருத்தர் பணிவிடை செய்யறதுங்கிறத வந்து அவர் விரும்புவார்னா இங்க அப்படி சொல்லப்படல. அப்ப அன்னபானாதிகள் அளிக்கிறதுங்கிறது வந்து அது வேற. அப்ப தேவையான பொருள்களை கொடுக்கறதாலும் இங்கே தேவையான பொருள்கள்ங்கிறது வந்து என்னது, அன்பளிப்புகளை நாம கொடுக்கறோம்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறோம். இந்த அன்பளிப்புனால அவருக்கு சுகம் கிடைக்கிறது இல்லை, இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அன்பளிப்பு அவருக்கு சந்தோஷத்தையோ எதுவும் கொடுக்கறதுன்னு இல்லை. அப்ப அவர் தன்னுடைய யதார்த்த சொரூபத்திலவையே இருக்கக்கூடியவருக்கு ஒன்னால தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு இருக்கா, இல்லை. ஆனாலும் நாம என்ன பண்ணிக்கிறோம்னா தங்களுடைய அதுல வந்து என்னன்னா அதுல ஒரு பெருமை இருந்ததுன்னா அது அதனுடைய பலன் இருக்காது. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றார் எப்படின்னா அவர் வந்து தீர்க்க தரிசியாகவேயே இருக்கிறார். இங்க கூடியத நாம உள்ளன்போடு நாம உணர்ந்து நாம பண்ணணுமே தவிர, அங்கே நாம பண்ணினால் எனக்கு இது இது கிடைக்கும் இந்த பலன்களை உத்தேசிச்சு நாம அங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அந்த ஒரு பலன்களை உத்தேசிச்சு அந்த தீர்க்க தரிசி கிட்டக்க நெருங்கும் பொழுதே அந்த ஞான சுரூபமாட்டு இருக்கக்கூடிய அவர்கிட்ட நெருங்க முடியாது. அப்போ இவர் அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப கோடியில ஜீவ கோடிகள்ல ஒருத்தர் இந்த மாதிரியான நிலையில இருக்கிறார், அவரை பார்க்கறதே அரிதுன்னு சொல்றார். அப்படி பார்க்கறதே, அப்படிப்பட்ட ஒரு ஞானிய பார்க்கறதே அரிதுங்கும் போது, அந்த மிக மிக அரிதான அந்த ஒரு ஞானிக்கு இந்த மாதிரியான பணிவிடைகள் செய்யறது இவருக்கு அதே நிலையில கொண்டு போய் விடும், மோட்ச நிலைக்கு கொண்டு போய் விடும். அது அவருக்கு பகவத் கைங்கரியமாட்டு அதை வந்து பண்ணணும். அப்ப பகவத் கைங்கரியமாட்டு அந்த விஷயங்களை பண்ணணும்னா முதல்ல நாம இறைவனாட்டு அவரை பாவனை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவரை சாதாரண மனிதர் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் துளி வந்தாலும் போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அவர்கிட்டக்க நெருங்கணுங்கிறார். அப்போ இந்த மாதிரியான மோட்ச நிலை தாமாகவேயே சித்திக்கும் அந்த பணிவிடைகள் எல்லாமே செய்யும் பொழுது, அவருடைய அருள்னால நாமும் அந்த ஞானியினுடைய நிலையை பெற்று விடலாம். ஏன்னா அவருடைய அருகாமையை நமக்கு கிடைக்கிறது. இப்ப அந்த ஞானியினுடைய சகவாசம், அதாவது சாதுக்களினுடைய சகவாசம் என்ன செய்யும், அது யாரு யாரு கூட சேர்றாங்களோ அது மாதிரியே அதை ஆக்கிடும். எப்படி ஒரு நெருப்பு கூட சேரக்கூடிய எந்த ஒரு பொருளும் நெருப்பாகவேயே ஆகிவிடும், நெருப்பினுடைய தன்மை எரித்து விடுவது. அப்ப அது கூட சேர்க்கக்கூடியது அதுவும் தன்னை போலவே அது அக்னி ஆக்கிடும். அதே மாதிரி ஞான அக்னியில ஜொலிச்சுண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தீர்க்கதரிசி அவரோட சேரக்கூடிய எல்லாத்தையுமேயே அந்த ஞான அக்னியாகவேயே மாற்றி விடுவது தான் அவருடைய வேலை. நாம அங்க போய் சேர்ந்துட்டா போதும், நாமும் ஞான அக்னியில நாமளும் ஒளிர ஆரம்பிச்சிடுவோம். நாம அங்க கரைஞ்சு போயிடுவோம், அங்க அவரோடவையே நாம கரைஞ்சு போயிடுவோங்கிறது தான் உண்மை. அப்போ இதுல எந்த விதமான சந்தேகமோ கலக்கமோ பயமோ தேவையே இல்லை. அந்த ஞானிகளினுடைய நிலை அப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஞானிகளினுடைய பெருமை பேசப்பட்டது. அடுத்தது ஆத்ம ஞானத்தினுடைய பயனை சொல்றார். சத்ய ஞானானந்த பிரம்மமல்லால் ஜகஜீவ பரங்களை சிறிதும் இல்லை, புத்ராயி ஜகஜீவர் முதலாம் யாவும் பூரணமாய் பொருந்திய அப்ரம்மம் தானே, அத்வைத பரபிரம்மம் அது நீயே, அரைந்த பொருள் சத்தியமே ஆதலாலே, சித்தமெல்லாம் பிரம்மம் என்றும் அது நாம் என்றும் நிச்சயமாய் உணர்வுற்று நிறைந்து நிற்பாய். சத்தியஸ்வரூபனான சாந்த சுரூபமான நித்திய ஆனந்தமான சுயம்பிரகாசியான அந்த பரஸ்வரூபம் இல்லைன்னு உண்டுமானால், இங்கே ஜீவ ஜகத்துக்கள் ஈஸ்வராதிகள் நாம ரூப குணத்தோடு கூடிய எந்த ஒண்ணும் இல்லை. அதனால நீ பார்க்கக்கூடிய இந்த ஜகஜீவ ஈஸ்வராதிகளிடத்திலும் அனைத்து ஜீவகோடிகளும் பரிபூர்ண சுரூபமாகிய அந்த பிரம்மமே இன்றி வேற ஒன்றுமே இல்லைங்கிறதுல நீ நிச்சய புத்தியோட இருக்கலாம். அது தனக்கு தானாகவேயே விளங்குவதாகவும், தனக்குள்ளவையே விளங்குவதாகவும், தனக்கு தானாகவேயே அது சுயமாகவேயே பிரகாசிச்சுக்கிண்டே இருக்கிறதாகவும், சர்வசதா ஆனந்தமயமாகவும் இருக்கிறதாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பரவஸ்து நீயேதான் அந்த பரவஸ்து. இதை நான் உனக்கு சொல்லவில்லை, நான்கிறது இந்த ரிபு முனிவராகிய நான் உனக்கு சொல்லல, என்னுடைய குருதேவர் எனக்கு இதை உணர்த்தி கொடுத்தார். அவர் உணர்த்தி கொடுத்ததை அதன்படி நின்று நான் அனுபவித்தேன். நான் அனுபவித்து அவருடைய திருவடிகளில் நான் சத்தியமாகவேயே புகழிடமாக எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நீயும் உன் உடல் உலக உணர்ச்சிகளை எல்லாம் நீக்கிட்டு அந்த ஒன்றே ஆகிய உணர்வு சுரூபமான அந்த பரத்திலவையே நிலைத்து நின்றால் உனக்கும் அந்த அனுபவ அனுபூதி கிடைக்கும். அதுவேதான் கைவல்யம். இப்ப இவர் அடுத்த பாடல்ல அதையும் சொல்றார். நிச்சயமாய் உணர்வுற்று நிறைந்து நிற்கும் நிலையதுவே கைவல்ய மோட்சமாகும். துச்சமில்லா அந்த நிலை தொடர்ந்தோர் மீண்டும் துன்பமுறார் துகன் மறுவார் சுகமே சார்வார். எச்செயலும் செய்து முடித்தவராவார் அவர் எப்போதும் ஏக பரவடிவாய் நிற்பார். அச்சுக பரவடிவான ஓர் இங்கு ஊனபவ விவகார விவகாரம் ஒன்றும் இல்லை. உண்மையானதும் சுய உணர்வோடவும் அந்நியமே இல்லாத சுகஸ்வரூபமாகவும் அந்த அனுபவ நிலையில நான் நானாகவேயே என்னுடைய அந்த யதார்த்த சுரூபத்துல நிற்கிறதுவேதான் பிறப்பு இறப்பு அற்ற கடைப்பதற்கு அறியதான அந்த கைவல்ய மோட்சம். சம்சார துக்கத்திலிருந்து விடுதலை தான் கைவல்ய பதம். அப்போ துக்கம் இல்லாத, சோர்வு இல்லாத, பயம் இல்லாத, சந்தேகம் ஏதுமே இல்லாத, துளி அளவு கூட சலனம் ஏதுமே இல்லாத அந்த சுகஸ்வரூப நிலையை அடைந்து ஆனந்திக்கிறவர் யாரோ அவர் எக்காலத்திலுமே துன்பம்ங்கிறதே அடைவ மாட்டார். அவர் துன்பமே இல்லை, அவருக்கு துக்கம்ங்கிறதே இல்லை, பயம் என்கிறதே இல்லை. இவர் இந்த உலகத்துல இன்னொரு ஒரு பிறவி எடுத்து இன்னொரு ஒரு காரியம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடித்தவராகிறார். அவர் எந்த வினாடியும் ஏகமாக பறந்து விரிந்து ஆனந்தமான பரவடிவாகவேயே அவர் இருக்கிறார். அந்த சுகத்தை அனுபவித்தவர்களுக்கு இந்த உலகத்திலோ தேவதேவ உலகத்திலோ எந்த விதமான வரவு செலவு கணக்குகள் எதுவுமே கிடையாது. அதாவது போக்குவரவு இல்லா புண்ணியனாகிவிட்டார். அவர்களுக்கு பவமாகிய குற்ற விகாரங்கள் எதுவுமே கிடையாது. அதை தொடர்ந்து வரக்கூடிய விவகாரங்களோ பிரச்சனைகளோ ஒண்ணுமே கிடையாது. அப்போ அவர் எப்படி இருக்கிறார்னா, சுகமே வடிவானவராகவேயே இருக்கிறார். பரசுகத்திலவையே தளைச்சிருக்கிறார். இப்பொருளை கேட்டு நர்வோர் உடனே முக்தி இசைந்திடுவர் எள்ளளவும் இன்னல் மேவார். அற்பமிலா ஆனந்தம் அனுபவிப்பர் அனவரதமும் மங்களமே அடைந்தோராவார். நிர்பயமாம் நிலை பெறுவர் பவத்தில் மீளார். நிச்சலமாம் பரபிரம்ம வடிவேயாவார். செப்பியது சத்தியமே சங்கை இல்லை சிவமானே சத்தியமே சத்தியம்தான். இதுவரைக்கும் இந்த ரகசிய அனுபவார்த்தம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆன்ம நிஷ்டை அனுபவமாகிறதுக்குண்டான வழிமுறைகள் இங்க எல்லாம் தெளிவாக உடைச்சாச்சு. இந்த ரகசியம் இருக்கே, இது வந்து ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை படித்தும் கேட்டும் உணர்ந்தவர் உணர்வு பூர்வமாக இருந்தால் விழிப்பு நிலையில அந்த உணர்வோடவையே கூடியிருந்தால் அந்த மாத்திரத்திலேயே அவருக்கு முக்தி பெற்று விடுவார். எப்பொழுதும் அவர் சுகத்தோடவையே இருப்பார். துக்கம் அணுவளவு கூட அவர்களை அண்டாது. எந்த வினாடியும் மங்களத்தையே பெற்றவர்களாவார். பயமற்ற நிலை பெற்றவராவார். இல்லற பவசாகரத்தில் அவர் விழவே மாட்டார். அசைவற்ற ஆனந்தமயமான அந்த பிரம்ம வடிவாகவேயே அவர் ஆகிவிடுகிறார். இது எல்லாம் பிரமாணமாட்டுத்தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி ரிபமுனிவர் சொல்றார். என்னுடைய குருதேவர் எனக்கு உணர்த்த நான் அதை உணர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதை உணர்ந்து அனைவரும் அனுபவத்தில் அந்த சுகமான அதுவே ஆக வேண்டும். அதுவே நீயே அதுன்னு ஆகணும். அதுவேதான்னா அந்த பரவஸ்துவாகவேயே அனைவரும் ஆக வேண்டும். இதை உணர்ந்து அனுபவத்தில் யாரு இருக்கிறார்களோ இருக்கிறவர்கள் அந்த பரஸ்வரூபமாகவேயே ஆகிவிடுகிறார்கள். அந்த பரஞானத்திலவேயே எப்பொழுதுமே இருந்து அந்த சுத்த சிவமாகவேயே ஆகி அந்த சுகானுபவத்தில் எப்பொழுதுமே திளைத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் இந்த வாக்கு சொல்றதுல பொய் இல்லை, இது எமது குரு மீத ஆணை, இது சத்தியமே சத்தியமே சத்தியமேனு சொல்லி முடிக்கிறார். இப்படியாக ஞான சாராம்ச அனுபவ சுருக்கம்ங்கிறக்கூடிய ரிபுகீதையின் திருவடித்துளி சுவாமிகளுக்கு கொடுத்த அந்த 67 பாடல்கள் பூர்த்தியாகிறது. ரமண மகரிஷி இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுல வந்து, இதை படிக்கும் போதே ஒருத்தருக்கு ஞானம் ஏற்படலன்னு உண்டுமானால் அது மனிதனாக பிறந்தும் வீண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு நூல். ஏன்னா இந்த நூலை படிக்கிற பொழுதே நமக்குள்ள வைராகியம் தானாகவே சித்திச்சிடுறது. அது அந்த உயர்ந்த ஆத்ம அனுபவத்துக்கே கொண்டு போய் விட்டுடுறது. அந்த ஆத்ம அனுபவத்திலவேயே எப்பொழுதுமே இருக்கும்படியாக செய்து விடுகிற ஒரு அரிய பொக்கிஷம்தான் இந்த நூல். இந்த திருவடித்துளி சுவாமிகள் இந்த நூலுக்கு ஆசீர்வாதம் பண்றார். குழந்தைகளே, இந்த ரிபுகீதையானது முக்திக்குன்னு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கையில கிடைக்குமே, இல்லாமல் மற்றவர்களுக்கு இது கிடைக்காது. ஏன்னா இது போக வஸ்து இல்லை. இதை பொருள்பட நம்பிக்கை வைராகியத்தோடு சிரவண மனன நிதித்தியாசத்தோடு யாரு அதுவாகவேயே ஆக வேண்டும்ங்கிற உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது உறுதியான சாத்தியமாக்கி கொடுத்துரும். எப்படின்னா, இரண்டென்றான் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான் உணர்வு தெரியலையேன்னார். அதாவது இங்கே ஜகத்தாகவும் ஜீவர்களாகவும் முதல்ல ரெண்டாட்டு தெரிஞ்சுது. எல்லாத்தையுமே பூரண சரணாகதி பண்ணின நிலையில என்னாகிறது, அது எல்லாம் தெய்வத்துடைய காரியம்னு சொல்லி தெய்வம்னு ஒன்றாகி விட்டது. அந்த தெய்வமும் பரத்தோடு இணைத்து விட்டால் அங்கே ஒன்றும் இல்லை என்றாகி விடுகிறது. ஏன்னா அந்த தெய்வம் எனக்கு அந்நியமாட்டு இல்லை, அந்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிறதுங்கும் போது அப்ப நான் யாருன்னா அதுவேதான். அப்போ அங்கே ஒன்றும் இல்லாத தன்மை பெற்றுவிட்டால்னு உண்டுமானால் இங்கே உடல் உலக உணர்வுகள் அங்கே தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்னாகி விடுகிறது, அனைத்தும் ஒன்றாகவேயே இருக்கிறது. அது சுகஸ்வரூபமாக இருக்கிறது, அது சிவமாக இருக்கிறது, அது பரவஸ்துவாக இருக்கிறது, அது நானாகவேயே இருக்கிறேன். அதை கேட்டு உணரக்கூடிய நீங்களும் அதுவாகவேயே இருக்கிறீர்கள். ஆக அனைத்துமே அது அனைத்துமே பரஸ்வரூபமாகவேயே இருக்கிறது. இதுவே முடிந்த முடிவு. அதனால என்னுடைய ஜீவன் முக்தர்களேன்னு கூப்பிடுறார். ஏன்னா இந்த நூல் யாரெல்லாம் படிக்கப்படுகிறதோ அவர்களை எல்லாம் ஜீவன் முக்தனாகி விடுக்கிறதுங்கிறதுனால திருவடித்துளி சுவாமிகள் அப்படியே கூப்பிடுறார். என்னுடைய ஜீவன் முக்தர்களே, இந்த ரிபுகீதையினுடைய விளக்கங்களை தனிமையில் அமர்ந்து ஏகாந்தமாக படித்து உணர்வு பூர்வமாக சிந்தியுங்கள். இதை சிந்திக்கிறதோட மட்டுமே இல்லாமல் அது நான் நானே அது எல்லாம் அந்த ஒன்றே இங்கு கூடியத ஸ்ரத்தை வைராகியத்தோடு உங்களுக்குள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்படி நீங்க உங்களுக்குள்ளவேயே நீங்க அதை ஆக்கி கொண்டு வந்து விட்டால் நீங்கள் அதுவாகவேயே இருப்பீர்கள் என்பதை, அதுவாகவேயே தான் இருப்பீர்கள்ங்கிறத நான் ஆசி கூறி வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி திருவடித்துளி சுவாமிகள் இதற்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இப்படியாக திருவடித்துளி சுவாமிகள் அனுகிரகம் பண்ணின ஞான சாராம்ச அனுபவ சுருக்கம்ங்கிற 67 பாடல்கள் தொகுப்பு, ரிபுகீதையினுடைய 67 பாடல்களினுடைய தொகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். நன்றி.